الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم وقلنيتم ايها نايانا الله وكيه الحمد لله அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஆலர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எத்திகாப்புடன் வைத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசதியாக செய்கின்றேன். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது. அந்த இரண்டு இறக்கைகளும் சரியாக வேண்டும் ஒரு பறவை பறப்பதாக இருந்தால், அதன் இலக்கை அடைவதாக இருந்தால், அது சரியாக பறப்பதாக இருந்தால், சகோதரர்களே, இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகள் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய பகுதி, அதிலும் நிரப்பமாக இருக்க வேண்டும். அதே போன்று படைப்புகளுடைய அடியார்களுடைய பகுதி. இந்த இரண்டு பகுதியும் சரியாக வேண்டும் ஒரு முழுமையான முஸ்லீமாக வாழ்வதாக இருந்தால். ஒரு பக்க சிந்தனையோடு ஒரு முஸ்லீமால் வாழ முடியாது சகோதரர்களே. இந்த இரண்டு பக்கத்தையும் இஸ்லாம் பேசி இருக்கிறது, தெளிவாக சொல்லி இருக்கிறது, எடுத்து காட்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இஸ்லாம் என்பது, ஈமான் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது. அதிலே மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், மிக உயர்ந்தது. அஇலாஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுனாஹா இறுதியானது, கடைசியானது, 70வது இமாமத்துல் அதா அனித்தரி, பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றுவது. சகோதரர்களே, ஹதீசுடைய ஆரம்பம் அரிசிலே அல்லாஹை பற்றி, லா இலாஹ இல்லல்லாஹுவிலே, அதனுடைய முடிவு பாதையிலே. அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் என்று சொல்லும் பொழுது எங்கள் எல்லோருக்கும் மதிப்பு வருகிறது. அல்லாஹுடைய இல்லம், அல்லாஹுடைய மாளிகை உண்மையிலே மதிப்போடு பார்க்க வேண்டும், உயர்வோடு பார்க்க வேண்டும். கண்ணியமாக அந்த இடம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், சந்தேகமே இல்லை. அதே நேரத்திலே பாதை, பாதையிலே ஒரு அழுக்கை போட்டு விடுவோம். மஸ்ஜிதிலே அழுக்கை போட்டால் ஏசக்கூடியவர் பாதையில் அழுக்கை போட்டு விடுவார். வீட்டிலிருந்து அழுக்கு நீரை யாருமே மஸ்ஜிதி பக்கம் திருப்ப மாட்டார்கள், மஸ்ஜிதுக்குள்ளே வழிந்தோட விட மாட்டோம், ஆனால் பாதைக்கு திருப்பி விடுவோம். சகோதரர்களே, நாம் மஸ்ஜிதுக்குள்ளே வைத்திருக்கும் இஸ்லாம் பாதையிலே வெளிப்படுவதில்லை. அதனால் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், பெரும்பான்மையினம் என்னை அடிக்க வந்தால், நாம் யார் என்று காட்டுவதற்கு அவர்களுக்கு பள்ளிக்குள்ளே வெள்ளை விரிக்க வேண்டும். அதன் பின்னால் அவர்களுடைய பாசையிலே ஹுத்பா ஓத வேண்டும். அப்பொழுது ஆச்சரியப்படுவார்கள், இவ்வளவு அழகானதா இஸ்லாம். சகோதரர்களே, பள்ளிக்குள் இருக்கும் இஸ்லாத்தை நாம் பாதையில் காட்டுவதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பாதையிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும், பள்ளியிலும் இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இஸ்லாம். கண்ணினிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார் இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி சக்கராத்துடைய நேரத்திலே சொன்ன வார்த்தையை பாருங்கள், அஸ்ஸலாம்
அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் தொழுகை தொழுகை தொழுகை. அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம். அடுத்ததாக அதை விட இன்னொன்றை சொல்லி காட்டினார்கள், வமா மலக ஐமானுக்கும், நீங்கள் பணம் கொடுத்து வாங்கிய அடிமை அவருடைய விடயத்திலும் அநியாயம் செய்ய முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமைகள் எப்படி இருக்கிறதோ, நாம் பணம் கொடுத்து வாங்கிய ஒருவர் தான் அடிமை, அவருடைய கடமைகளை நாம் பராமுகமாக விட்டுவிட முடியாது. எமது கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர், எமது வீட்டிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர், அவரை மிதிக்க முடியாது, அவருடைய மனதை முன்படுத்த முடியாது, அவரை கண்டமாறி திட்ட முடியாது. அல்லாஹ்வை மதிப்பது போன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளை மதிப்பது போன்று மனிதர்களுடைய உரிமையை கொடுக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிடுவதை இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிடுவதை இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது, சிறப்பாக பார்க்கிறது, உயர்வாக காட்டுகிறது. அதே நேரத்திலே இன்னொருவருடைய காலை மிதிப்பதை ஹராமாக்கி இருக்கிறது. ஒருத்தர் காலை மிதித்துக் கொண்டு ஹஜ்ஜல் அஸ்வதை முத்தமிடுவதாக இருந்தால் அது இபாதத்தல்ல, அது அநியாயம். இன்று ஜமராத்திலே கல்லடிவதை முஸ்லிம்கள் ஹஜ்ஜாரிகள் இபாதத்தாக புரிந்திருக்கின்றார்கள். ஆனால் அடுத்தவரின் கழுத்தை மிதிப்பது, ஒவ்வொரு வருடமும் கேள்விப்படுகிறோம், 2000 பேர் 3000 பேர் மிதித்து மிதிபட்டு இறந்து போகிறார்கள். சகோதரர்களே, கல்லை அடிப்பதை எப்படி இருந்தால் அனுமதித்து இபாதத்தாக பார்த்ததோ, அடுத்த ஒரு சகோதரனின் கழுத்தையும் மிதிப்பதற்கு அனுமதி இல்லை. ஜும்மாவுக்கு வரலாம், வாருங்கள், இந்த சபை அழகாக இருக்கிறது, முன்னே வந்திருக்கின்றார்கள், சபை நிரம்பமாக இருக்கிறது, சில பள்ளிகளிலே பின்னால் சாய்ந்திருப்பார்கள். சகோதரர்களே, ஜும்மாவுக்கு வருவது இபாதத்தான், ஆனால் அடுத்த ஒரு சகோதரன் கழுத்தை மிதிப்பது, அதை தாண்டி வருவது, வந்து உட்காருவது, அது நரகத்தின் இருப்பிலே உட்காருவதாகும். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் என்பது ஒன் சைட் திங்கிங் அல்ல, ஒரு பக்க சிந்தனையோடு வாழ முடியாது. அல்லாஹ்வின் பகுதியை நிரப்பமாக்க வேண்டும், அதே போன்று அடுத்தவர்களின் பகுதியை நிரப்பமாக்க வேண்டும். இந்த ரெண்டின் பகுதியும் குறை இல்லாமல் வாழ வேண்டும். சகோதரர்களே, இன்னைக்கு மஸ்ஜிதுக்குள் ஒரு பிளான் இருந்தால், ஒரு பிளாஸ்டிக் கதிரை இருந்தால் பாதுகாப்பார்கள். ஏன், அல்லாஹ்வுடைய மாளிகை. வீட்டிலே ஒரு பிளாஸ்டிக் கதிரை இருந்தால் மதிப்பாக வைத்துக் கொள்வார்கள், 10 வருடத்துக்கு அதை பாவிப்பார்கள். பாடசாலைக்கு செல்லுங்கள், இரும்பு கதிரையை முறித்து விடுவார். பாடசாலையில் இருக்கும் இரும்பு கதிரை யாருடையது? அது யாருடையது? அது அரசாங்கத்துடையது. எவற்றி என்ன சம்பந்தம்? சகோதரர்களே, அந்நியர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கும் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை கற்றுக்கொள்வதற்கும் எமது பாடசாலை மாணவர்களுக்கு இஸ்லாமிய பண்பு, பள்ளிக்குள்ளே இருக்கும் நல்ல பண்புகள் பாடசாலைக்கு சென்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எமது இனத்து பாடசாலைகளுக்கும் முஸ்லிம் இனத்து பாடசாலைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை. இலவசமான புத்தகம் கொடுக்கப்படுகிறது, பள்ளியிலும் இலவசமான குர்ஆன்கள் இருக்கிறது, யாருமே எடுத்து கிழிக்க மாட்டார்கள். அமானிதம் என்ற வகையிலே குர்ஆனும் இருக்கிறது, லைப்ரரியுடைய சொத்தும் இருக்கிறது, அரசாங்க சொத்தும் இருக்கிறது. அருமையானவர்களே, இதை கிழிக்க மாட்டார்கள், அதை ஒவ்வொரு காகிதத்தையும் கிழித்து கண்களை எல்லாம் எழுதுவார்கள். ஒரு முஸ்லிம் மாணவனுடைய பண்பாளை பிற்படுத்த முடியாது. எனவே சகோதரர்களே, மிக தெளிவானதுதான் இஸ்லாம் மிக தெளிவாக பேசுகிறது. இரண்டு பகுதியை பாருங்கள். அடுத்ததாக ஹைருக்கும் ஹைருக்கும் சொல்லுகிறது ஒரு ஹதீஸிலே, உங்களிலே மிக சிறந்தவர் குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய பேச்சோடு ஒரு மனிதனுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அதே நேரத்திலே அது மட்டுமல்ல, குடும்பத்தோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை எடுத்து முத்தமிட்டுக் கொள்கிறார், அதை மதிக்கிறார், அது உண்மையிலே இபாதத்தான், சந்தேகமே இல்லை. அதை இரண்டாம் தரத்துக்கு நான் சத்தியமாக பேசவில்லை. ஆனால் அதே போன்று மதிக்க சொல்லப்பட்ட ஒன்று இருக்கின்றது, குடும்பம், மனைவி, மக்கள், அவர்கள் மிதிக்கப்படுகின்றார்கள். எனவே ஒரு பக்கம் உடைந்து காணப்படுகிறது முஸ்லிம்களுடைய. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய விடயத்திலே சொல்லி காட்டினார்கள். ஒரு முதலாவது படியிலே ஏறும் பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது படியிலே ஏறும் பொழுது சொன்னார்கள் ஆமீன், இரண்டாவது படியிலே ஆமீன், இரண்டு ஆமீன்கள், மூன்றாவது ஆமீன்கள். விளக்கம் கேட்கின்றார்கள் சஹாபாக்கள், முதலாவது படியிலே என்ன யார ஸல்லல்லாஹ் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்தும் யார் அந்த மாதத்தை புனிதமாக கழிக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார். நவுது பில்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆமீன் அறிவித்து விடுகிறது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவுக்கு. சரி, இரண்டாம் படிக்கு வாருங்கள். இரண்டாம் படியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், யாருடைய பெற்றோரிலிருந்து அல்லது அவர்களின் இருவரில் ஒருவரை அடைந்து அந்த ஒருவரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளவில்லையோ, அவர் சொர்க்கம் செல்வதற்கு அது காரணமாகவில்லை என்றால், அவருக்குரிய மன்னிப்புக்கு அது காரணமாகவில்லை என்றால், அவர் நாசமாக வேண்டும் என்று சொன்னார்கள். ரமலானை மதிக்கும் நாம் வருடந்தோறும் வீட்டில் இருக்கும் தாயை மிதித்து விடலாமா? சகோதரர்களே, என்னுடைய தலைப்பும் சுத்தி சுத்தி வந்தது இந்த இடத்துக்கு தான், இந்த இரண்டாம் படிக்குத்தான். பெற்றோர் அவர்களுடைய மதிப்பு என்ன, அவர்களின் மகிமை என்ன? உண்மையிலே அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோரை மதிக்க சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு புத்தியுள்ளவருக்கு குர்ஆனுடைய வசனங்கள் இல்லாவிட்டாலும், அன்பு நபியின் அழகிய வழிகாட்டல்கள் இல்லாவிட்டாலும், அருமையான சகோதரர்களே, ஒரு தாயை தந்தையை மதிக்க சொல்லும் உள்ளுணர்வு அவருடைய எம்மை தயாரித்த இயந்திரம் அதே, எமக்கு உயிர் கெடுத்த உயிர் தந்த கற்பரை அதே, எமது உடம்பு தயாரான இடம் அதே, எமது இரத்தம் உருவான இடம் இதே, எமது நிறம் முடிவெடுத்த இடம் இதே, எமக்கு ஆயுள் தரப்பட்ட வளம் அதே, அறை அதே, கற்பரை தாயை, அந்த தாயை மதி, அந்த தாயை பார் என்பதாக மனிதனுக்கு எந்த உபதேசமும் இல்லாவிட்டாலும் அவருடைய அடிமனதே பேசும், நான் தாயை தாயை பார்க்க வேண்டும். சகோதரர்களே, அல் குர்ஆன் மூன்று விடயங்களை இப்பொழுது சேர்த்து பேசும். ஒன்று, அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல், தொழுங்கள், ஜகாத் கொடுங்கள். தொழவும் வேண்டும், ஜகாத் கொடுக்கவும் வேண்டும். சிலர் தொழுகை மாண்டமாட்டோடு நிறைவேற்றிக் கொள்வார்கள். கிராமத்திலே பார்த்தால் இதுவரைக்கும் கூட்டு ஜகாத் இல்லை. எந்த மசித்களை உருவாக்குவதை அடித்தளமாக வைத்திருக்கிறோமோ அதே போன்றுதான் ஒவ்வொரு கிராமத்தின் வைத்து ஜகாத் கிராமங்களிலே இருக்கலாம். நான் எந்த குடும்பத்துக்கு கொடுத்துக் கொள்கிறேன். இஸ்லாம் சொல்லுகிறது தொழுகை கூட்டாக நிறைவேற்றப்படுவது போன்றே ஜகாத்தும் கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சமூக ஒற்றுமையை அங்கே பார்க்கலாம். இரண்டாவது சொல்லுகிறதே, அஃபீல்லாஹ வாஃபிகுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். சிலர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை கணக்கெடுப்பதே இல்லை. படைத்தவன் சொல்லுகின்றான், என்னுடைய பாசம் வேண்டுமா? உங்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் தேவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியின் வழி இல்லாமல், அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இல்லாமல் சொர்க்கத்தை காண முடியவே முடியாது. அந்த வழியில் தான் சொர்க்கம் செய்யப்படும். மூன்றாவது சொல்லப்பட்டது, அனிஷ்குரி வழிபாடிலே எனக்கும் நன்றி செலுத்துங்கள், என்னையும் நன்றியோடு பாருங்கள். அதே போன்று தாய் தந்தைக்கும் நன்றியோடு பாருங்கள், அவர்களுக்கும் நன்றி செய்யுங்கள். அல்லாஹ் நன்றி செலுத்தும் பட்டியலிலே அவனை முதலாவது என்றால் அடுத்த பக்கம் வைத்திருக்கிறான் பெற்றோரே. ஆக மேன்மையாகவே உண்மையிலே பெற்றோரை பார்ப்பது என்று சொல்வது கடமை அல்ல, உண்மையிலே அது ஒரு கடமை அல்ல, கடன். பிள்ளையை பார்ப்பது கடமை, மனைவியை பார்ப்பது கடமை, பக்கத்து வீட்டிலே நல்ல முறையில் நடந்து கொள்வது கடமை. ஆனால் தாய் தந்தையை பார்ப்பது இருப்பதுதானே சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையிலே அது கடமை அல்ல. அவர்கள் பார்த்ததற்கு நாம் திரும்ப பார்ப்பது கடன். கடனாளியாக ஜனாதாவாக கூடாது. கடனாளியுடைய கடன் மருத்துவமான அதிசயம் படிக்கு அவருடைய ரூஹு கடனோடு தொடர்பு கொண்டிருக்கும். தாய் தந்தையை பார்க்காமல் சுபஹான் அல்லாஹ் நல்லவைகள் பல செய்திருந்தாலும் அந்த கடன் நிறைவேற்றப்படாமல் சக்கராத் சந்தோஷமாகாது. எனவே சகோதரர்களே, உம்மா அப்பா பார்க்கிறது புள்ள குட்டி பார்க்கிற மாதிரி அல்ல, அவர்கள் பார்த்தார்கள் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அதிகமானவர்களுக்கு உம்மா அப்பா ஆசை வாரது, இறக்கம் வாரது, நேரம் கிடைத்த நேரம் அல்ல, அவங்களோட உடம்புலிருந்து ரூபு போகணும். வெளிநாட்டிலிருந்து மகன் எல்லாரோடையும் பேசுவார், வைபர்ல ஸ்கைப்ல முழு குடும்பத்தோட பேசுவார். உங்களோட முகத்தை பார்த்து பேசுறதுக்கு நேரம் இல்லை. மௌத்தா போனேன்னு சொல்லுவார், அடுத்த பிளைட்டுக்கு நான் வரப்போகிறேன். தாயை அடக்க வேண்டாம், தாயை கபன் செய்ய வேண்டாம், தந்தையை குளிப்பாட்ட வேண்டாம். ஜனாசாவை வந்து நான் பார்க்கும் வரைக்கும் இல்லாத பாசம், இல்லாத உறவு, இல்லாத தேசம் இங்கே வைத்து வருகிறது. தாயின் உடம்பிலிருந்து உயிர் போனதன் பின்னால் இயங்குகிறார்கள். உண்மையிலே அந்த தாயுடைய மகனே என்ற பேச்சிருக்கிறதானே, முழு உலகமும் சேர்ந்து பேசினாலும் இந்த தாயுடைய இடத்துக்கு அந்த இலக்கத்தோடு அந்த வார்த்தை வெளியாகாது. அது இருப்பவர்களுக்கு தெரியாதே, இல்லாமல் போனால் புரிந்து கொள்வார்கள். சுபஹான் அல்லாஹ், அந்த தாயுடைய பாசமான, அந்த நேசமான, அந்த அன்பான வார்த்தை அது சகோதரர்களே மரணத்தோடு மரணித்துவிடும். அதன் பின்னால் எத்தனையோ பேர் கை செய்யப்படுவதை பார்த்திருப்பார்கள். உண்மையிலே சகோதரர்களே, மனித வாழ்க்கையிலே மூன்று கட்டங்கள். அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் துஃபின், ஆரம்பம் பலவீனமான சிறிய பருவம், இரண்டாவது பலமான வாலிபம் பருவம், மூன்றாவது திரும்பவும் ஒரு பலவீனமான பருவம் வரும். நாம் சிறியவராக இருக்கும் பொழுதே உடம்பில் பலமும் இல்லை, அறிவின் பலமும் இல்லாத பொழுதே தாயின் தந்தையின் பலத்திலே வாழ்ந்தோம், அவர்களின் அறிவிலே வாழ்ந்தோம். இப்பொழுது அவர்களுக்கு அந்த நிலை வந்துவிட்டது, இம்மிடம் இருந்தது இல்லாமல் போய்விட்டது, அவர்களிடம் இல்லாமல் இருந்தது வந்துவிட்டது. எமக்கு இளமையிலே சிறிய வயதிலே பிடிக்க தெரியாது, நடக்க தெரியாது, நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது, வலது தெரியாது, இடது தெரியாது, மலம் தெரியாது, மலர் தெரியாது. சுபஹானல்லாஹ், தாய்தானே மலத்தையும் மலரையும் புரிய வைத்தார். இடது என்றால் வலது என்றால் தெரியுமா? தந்தையோடு ஒரு பிரயாணம் சென்றிருப்போம், கொஞ்ச நேரம் இரு மகனே கடைசி பக்கத்திலே நான் வருகின்றேன் என்றால் ஒரு நிமிடம் தாமதித்தால் ஏங்கி ஏங்கி அழுதிருப்போம், பயந்து போயிருக்கிறோம். விழித்து பார்ப்போம், தாயில்லை என்றால் முழுக்க முழுக்க அழுதிருக்கிறோம். இந்த தாயமக்காக வேண்டி விழித்தா, பயத்தை போக்கினா, பசியை போக்கினா, அறியாமையை போக்கினா, அறிவை தந்தா. இவ்வளவு அவருடைய அறிவில் இருந்து எனக்கு தந்தார். நன்னடியார்களே, அருமையான சகோதரர்களே, அந்த தாயுடைய அறிவால் நாம் வாழ்ந்திருக்கிறோம், தாயுடைய பலத்தால் நாம் வாழ்ந்திருக்கிறோம், தந்தையுடைய அறிவால் நாம் வாழ்ந்திருக்கிறோம், தந்தையுடைய பலத்தால் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது இஸ்லாம் சொல்கிறது, வயோதிபர்களாக இருக்கிறார்கள், கட்டிலே உறங்கி விட்டார்கள். குர்ஆன் பாவிக்கும் வார்த்தையை பாருங்கள் சகோதரர்களே. குர்ஆன் ஒரு வகையிலே சொன்னால், பலமுள்ள தாய்களை பார்ப்பது கடமைதான், சக்தியுள்ள பெற்றோர் உறவினர்களை பார்ப்பது கடமைதான். ஆனால் குர்ஆன் மிக நுணுக்கமாக அந்த வார்த்தையை பாவித்திருக்கிறது. இம்மா எவ்வளவு வண்ண இந்த குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு சின்ன வயதில் இயலாமல் போனது மாதிரி அவர்கள் பெரிய வயதில் இயலாமல் போயிருக்கிறார்கள், கட்டிலோடு இருக்கின்றார்கள். சொந்த மகனுடைய நிறம் விளங்குதில்லை, மகன் வந்து பேசிட்டு போனா அது யாரும் பேசி போட்டு கேட்கிறார். நாங்கள் சின்ன வயதிலே மலத்தோடு விளையாடி போது போன்றே தாய் கட்டிலே மலத்தோடு விளையாடும் சட்டம், இப்பொழுது நீ பாசம் காட்டு, இப்பொழுது நீ இரக்கம் காட்டு என்று சொல்லுகிறது. எடுத்த கடனை திருப்பிக் கொடு என்று சொல்லுகிறது சகோதரர்களே. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில தாய் தந்தைமாருக்கு மொபைல் சேவை செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய உடம்புல பலம் இல்லாமல் பொழுது தாய்க்கு மூத்த மகன் சொல்றாரு சகோதரியை பார்த்து, தாத்தா நீங்க சும்மாவை பாருங்கோ, நான் செலவ வேணும் தாத்தா, எங்க வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடக்கூடாது, ஆறு மகன்மார் சேர்ந்து, பத்து மகன்மான் சேர்ந்து, பத்து மகன்மாரை சிரமப்பட்டு பார்த்த பெற்றோரே, கஷ்டப்பட்டு பார்த்த பெற்றோரே, அந்த பத்து மகன்மாரும் சேர்ந்து மொபைல் சர்வீஸ் கொடுத்திருக்கிறார்கள் ஐந்தைந்து நாளைக்கு ஒவ்வொருவருடைய வீட்டிலே. ஒரு தாய் ஐந்து நாள் வீட்டில் பராமரித்ததன் பின்னால் சகோதரிக்கு கோல் பண்ணுகின்றார், நான் வருகின்றேன் தாயை பார்ப்பதற்கு, தம்பி நீங்க கொஞ்சம் வராதீர்கள், நான் கொஞ்சம் வெளியே சென்றிருக்கிறேன், வீடு மூடப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, நான் வருவேன், நீ பொறுப்பெடுத்தே ஆக வேண்டும். ஒரு மடித்தியாலும் பொறுக்க தெரியாத அந்த சகோதரன், அந்த மகன் என்ன செய்யலாம் தெரியுமா? தாயை கொண்டு வந்து மூடி வைத்திருந்த வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு மாமரத்தின் அடியிலே விட்டுவிட்டு சென்று விட்டான். சொந்த தாயை அம்மா கொண்டு போய் மாமரத்தை நிழல்ல வச்சுட்டு போறார், கோல் பண்ணி சொல்றார், திறந்து எடுத்து போயிருந்தார். பத்து பேரை கடன் பட்டு பிச்சை எடுத்து பார்த்தவர்களுக்கு பத்து பேரும் சேர்ந்து பத்து பக்கத்து துடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி கடன் கொடுக்கும் விதம் சுபஹானல்லாஹ். சகோதரர்களே, உண்மையிலே நாட்டுல வேலை செஞ்சா பென்ஷன் இருக்கிறது, வீட்டுல வேலை செஞ்ச இந்த உம்மா அப்பாவுக்கு சுபஹானல்லாஹ் ரத்த கண்ணீர் தான் இருக்கிறது. நாடே மதிக்கிறது, வயோதிபம் வந்தால் வீட்டில வேலை செஞ்ச தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளைகள் எட்டி உதைக்கும் காட்சிகள் எத்தனை எத்தனை சுபஹானல்லாஹ். ஒரு சஹாபி வருகின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சஹாபி வந்து அவர்கள் தன்னுடைய தந்தையை பற்றி முறையீடு செய்கின்றார்கள், வழக்கு தந்தையை பற்றியே வழக்கு வருகிறது. இன்றும் எத்தனையோ வழக்குகள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது, தந்தை ஒரு கூட்டிலே மகன் ஒரு கூட்டிலே. தந்தையை வளர்ச்சி வெற்றி பேசுவதற்காக வேண்டி மகன் 65,000 கட்டிக் கொண்டிருக்கிறார், அதே வழக்கை வெற்றுவதற்காக வேண்டி தந்தை 40,000 கட்டி பேசிக் கொண்டிருக்கிறார். தாயும் தந்தையும் மகனும் வளர்ச்சியிலே கோட்டிலே பிரச்சினையிலே. சுபஹானல்லாஹ். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு? யார சொல்லலாம், என்ன வாப்ப வீட்டுக்கு வருவார், வந்ததன் பின்னால் என்னிடத்திலே எதையுமே சொல்ல மாட்டார், தண்ணீரை அழுவார், சாப்பாட்டை எடுப்பார், குடிப்பார், உண்ணுவார், அவருடைய வீடு போன்று நடந்து கொள்வார். பிரச்சனை, இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இது பிரச்சனை. பாப்பா வழக்குள்ள வழக்கேனா, பாப்பாவால கைத்த சுத்தம் செய்யலாம் பிரச்சனை பிள்ளைகளுக்கு. சுபஹானல்லாஹ், நெருப்பு மலை என்று அவர் இருப்பது பெரிய விஷயம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மனதுக்கு எடுங்கள், கற்பனை செய்யுங்கள். தாய் தந்தையுடைய பாடப்பட்ட பாட்டை சஹாபியின் பிரச்சனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், சட்டப்படி இவர் தவறு. யாரு தந்தை செய்வது தவறு? உண்மையிலே அனுமதி இல்லாமல் ஹராமான விடயத்தை எடுக்கின்றார். தந்தையை கூப்பிட்டு அனுப்புகின்றார்கள், தந்தை வருகின்றார். தந்தை வரும் பொழுது அவர்களுக்கு தெரிய வருகிறது, தந்தைக்கு விளங்கி விடுகிறது, என்னை மகன் நபிக்கு முன்னால் கொண்டு போய் திருடனாக நிறுத்திவிட்டான், கல்வனாக நிறுத்திவிட்டான். சுபஹானல்லாஹ், தந்தை நபிக்கு முன்னால் என்னை என்னுடைய மகன் திருடனாக நிறுத்திவிட்டானா என்ற ஏக்கத்திலே சகோதரர்களே அழுது 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 வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொல்ல முன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த தந்தைக்கு நீங்கள் சட்டம் சொல்லிக் கொடுக்க முன்னால் தந்தையின் மனதில் மறைந்திருக்கும் கவிதை வரிகளை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள் என்று சொன்னார். சுபஹானல்லாஹ், அவர் உடனடியாக அவர் சொல்ல தொடங்கிறார், மகனே உனக்கு பசியாக நான் உணவு ஊட்டியிருக்கிறேன், நீ இந்த உலகத்தை காண நான் தான் காரணம். மகனே உனக்கு பசி என்றால், உனக்கு சிரமம் என்றால் எனக்கு உறக்கம் வராதே. அத்த மணி மணி நான் விழித்து விழித்து உன்னை பார்ப்பேன், உனது சுயீனம் குறைந்திருக்கிறதா, உனது நிலைமை என்ன, உன்னுடைய மரணம் எனக்கு சிந்தனை வந்தால் நான் மரணித்தவன் போன்று தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பேன். மகனே நீ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய வாலிபத்தை விழுந்திருக்கிறேன். நீ நடப்பதே உன்னுடைய வாலிப பலத்தில் அல்ல, என்னுடைய வயோதிபம் எனது வாலிபத்தை உனக்கு தந்துவிட்டதே. மகனே உனக்கு பசி வரும் என்ற பயத்திலே நான் கடன்பட்டிருக்கிறேன். மகனே எத்தனையோ வீட்டை கட்டியிருக்கிறேன், வெயில் மழை பார்க்கவில்லை, மூட்டை சுமந்திருக்கிறேன், அடி வாங்கியிருக்கிறேன். மகனே உனக்காக வேண்டி நானும் தாயும் பட்ட சிரமங்கள் கொஞ்ச நெஞ்சமல்ல, கொஞ்ச நெஞ்சமல்ல. நாம் அனைவரும் சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கி இருக்கிறோம். உனது உடம்பிலே பலம் வந்தது, எமது உடம்பின் பலம் இல்லாமல் போய்விட்டது. மகனே நானும் நீயும் ஒரு தந்தை மகன் என்ற உறவை கூட மறந்தால் ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுடைய உறவு அந்த நிலையில கூட அந்த நிலையில கூட நடந்து கொள்ள கூடாதா? ஏன் நீ என்னை இப்படி ஒதுக்கின்றாய்? மகனே நீ வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டு உனது வாலிபம் வந்ததற்கு பின்னால் என்னை மிதிக்கிறாயே என்பதாக அந்த தந்தை ஏங்கி அல நரிசுவராஜனுடைய கண்ணீர்களில் இருந்து கண்ணீர் வந்தது. தந்தையின் வீட்டுக்கு சென்று தந்தை சொத்தை எடுத்த சொத்தை பற்றி அந்த தந்தையை பார்த்தும் அந்த மகனை பார்த்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சட்டம் கேட்டு வந்திருக்கிறாயா? உன்னுடைய சொத்து தந்தை எடுத்தால் என்ன சட்டம் என்பதை நான் சொல்கிறேன், இதை கேட்டுக்கொள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நீயும் தந்தைக்குத்தான் சொந்தம், உன்னுடைய முழு சொத்துக்களும் தந்தைக்குத்தான். இப்படி உழைத்தவர்கள், சிரமப்பட்டவர்கள், அவர்களுக்கு எதுவுமே சொல்வதற்கு மனம் வர முடியாது. சரியத்திலே இடமில்லை சகோதரர்களே, சரியத்திலே இடமில்லை. அருமையானவர்களே, ஒரு சகோதரர் ஜனாசா கபரடியில் இருந்து அப்படி இறங்கி வருகின்றார். தாயுடைய ஜனாசா மக்பராவில் இருந்து சுமார் 4 மாதங்கள் தாய் அடக்கப்பட்டு அழுதழுது கீழே இறங்கி வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், தாயுட கஷ்டங்கள் இப்பதான் ஒவ்வொன்றா எனக்கு ஞாபகம் வருகிறது. இப்பொழுதுதான் ஒவ்வொரு வருத்தமாக அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்காக வேண்டி, என் சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி தாய்ப்பட்ட பாடு எத்தனை தான் சொல்லுகின்றார். நான் ஒரு தடவை நோன்பு நோற்றேன், 25 நாள் நோன்புகள் பிடித்தேன். பிடித்ததுக்கு முன்னால சின்ன வயதுல நான் சொன்னேன், உமா நான் அடுத்த நோன்புகளை பிடிப்பதாக இருந்தால், அடுத்த நோன்புகளை நோட்பதாக இருந்தால் நீங்க எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கி தரணும். தாய் சொன்னா, மகனே இந்த நோன்புகள் நீங்க பொறுத்து போங்கோ, நான் உங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் உடுப்பு வாங்கித்தாரேன், அல்லாஹுக்காக வேண்டி நீங்க நோன்பிடுவானான், எல்லா நோன்பையும் பிடித்து முடிங்க மகனேன்னு சொல்ல, அந்த தாய் சொன்னா, இந்த தாய் சொன்னா, எனக்கு வசதி இல்லாத நிலையில நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்ல, மகன் சொன்னார், இல்லை இல்லை, நீங்க பெருநாள் உடுப்பு வாங்கி தந்தா தான் நான் அடுத்த நோன்புகளை பிடிப்பேன் என்பதாக நான் அடம் பிடிச்சேன். அவர் சொல்றாரே, நான் கஷ்டப்படுத்தினேன், ஏந்த உமா ஏந்த கஷ்டத்தை விளங்கி, அவட கஷ்டத்தை நான் விளங்காம பேசியதை உணர்ந்தே சுபஹானல்லாஹ், ஏந்த 5 நோன்புக்காக வேண்டியும், ஏந்த பெருநாள் நோன்புக்காக வேண்டியும் எந்த தாய் என்ன செஞ்சா தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், என்னை அந்த தாய் அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போய் என்னுடைய தாய் பிச்சை எடுத்தான், எந்த பெருநாள் நோன்புக்காக வேண்டி அந்த தாய் பிச்சை எடுத்தார், பிச்சை எடுத்தார். இதுதான் தாய். தோமஸ் அல்வா எடிசனுடைய ஒரு கடிதம் வருகிறது பாடசாலையில், பெற்றோரிடம் கொண்டு வைத்து கொடு என்பதாக தாயிடம் கொண்டு வைத்து கொடுக்கப்படுகிறது. தாயை என்ன கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? அவர் சொன்னார், நீ திறமையாக படிக்கக்கூடிய மாணவன் மகனே, உனக்கு பாடசாலையை கட்டித் தருவதற்கு யாருமே தகுதியானவர்கள் இல்லை. எனவே உனக்கு வீட்டிலே வைத்து ஹோம் ஸ்கூலிங் வீட்டிலே வைத்து படித்து கொடுக்கும்படி சொல்லியிருக்கின்றார்கள். எனவே நான் படித்து தருகிறேன், நீ படிக்க வேண்டும். பாடசாலைகளை போதிய அளவுக்கு திறமையான ஆசிரியர்கள் இல்லை என்பதாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். சரி, மகன் படித்தான், பட்டம் பெற்றான், இந்த மின்சாரம் எல்லாம் கண்டுபிடித்தார், பல ஆராய்ச்சிகளை செய்தார், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தமானார். தாய் இறந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டார். சுபஹானல்லாஹ், ஒரு நாள் இந்த தோமஸ் அல்வா எடிசன் பழைய கபடை திறந்து திரட்டி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு பழைய கடிதம் விழுந்தது. பாடசாலையில் எழுதப்பட்ட வரிகள் அது, தாய்க்கு அனுப்பிய கடிதம் அது. அப்பொழுதுதான் அந்த கடிதத்தை அவர் படிக்கின்றார். அதில் எழுதப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? தாயை பார்த்து அந்த பாடசாலை ஆசிரியர் சொல்லியிருக்கிறார்கள், உங்களுடைய மகனை நீங்கள் பாடசாலைக்கு மாத்திரம் அனுப்ப வேண்டாம், அவன் பெரிய மடையனாக இருக்கிறான், அவனுக்கு புத்தி கட்டிருக்கிறதே, அவனால் மற்றவர்களும் கெட்டு போவார்கள், எனவே தயவு செய்து அவனை நீங்கள் பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், வீட்டிலே வைத்து உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொள்ளுங்கள், அடுத்தவர்களின் படிப்பும் கெட்டு போகும் பாடசாலை சொன்னது. ஆனால் தாய் அதை மாற்றி சொல்லுகின்றார். தாய் ஒரு பிள்ளை எப்பொழுதும் நல்ல பிள்ளை, திறமையான பிள்ளை, எனது பிள்ளை அவனால் முடியும் என்றுதான் பார்த்தான். அப்பொழுதுதான் தோமஸ் அல்வா அழுது கொண்டு சொன்னார், நான் வாங்கிய பட்டங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமல்ல, இந்த தாய் என்று சொன்ன அந்த மோட்டிவேஷனான அந்த உற்சாகமான வார்த்தைக்குத்தான் சொந்தம் என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, உண்மையிலே பெற்றோர்கள் எமக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள், எதையும் இழப்பவர்கள், அனைத்தையும் இழந்தவர்கள். உதாரணத்துக்கு ஒரு கதை எழுதுவார்கள், உதாரண கதை, ஒரு மகன் படிக்கின்றார், தாய் பாடசாலைக்கு பார்க்க வருவார், பார்க்க வரும் பொழுது தாய் வருவது இவருக்கு பிடிப்பதில்லை. இது இன்று அதிகமானவர்களுக்கு ஒரு நோய். உம்மாவோட சேர்ந்து ஒரு பிரயாணம் போகலாம், பாப்பாவோட சேர்ந்து ஒரு பிரயாணம் போகலாம், அவங்க அந்தஸ்துக்கு இவங்க அந்தஸ்து வித்தியாசம், அவர்கள் தலையில லேஞ்சோடு இருப்பார்கள், பழைய ஆடையோடு இருப்பார்கள், இவர் டிசைடுக்கு மகன் மெச்சா இந்த பாப்பா சரிவர மாட்டார். சுபஹானல்லாஹ், சல்லல்லாஹ், அந்த அந்த மனிதர் அந்த 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 மாணவன் சொல்லுவார், தாயை நீங்கள் என்னை பார்க்க வரக்கூடாது, ஏன், தாயுடைய கண் ஒற்றை கண் குருடி. இதனால் பிள்ளைகள் சொல்லுவார்கள், உன்னுடைய தாய் ஒற்றை கண் குருடி என்பதாக பட்டம் சொல்லி அழைப்பார்கள், இது இவருக்கு பிரச்சனை, அதனால் வர வேண்டாம், என்னை பார்க்க வர வேண்டாம் என்பதாக ஒதுக்கி தள்ளிக்கொண்டே இருந்தார். சுபஹானல்லாஹ், அருமையானவர்களே, ஆனாலும் தாய் சொன்னா, நான் உன்னை பார்க்காமல் இருக்க முடியாது மகனே, நீ படிப்பதை நான் கவனிக்க வேண்டும், வந்து கொண்டே இருந்தான். இறுதியிலே ஒரு நாள் மகன் சொன்னார், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீங்கள் என்னை தேடி வர வேண்டாம் என்பதாக சொல்லி ஒழுங்கிவிட்டார், தூர ஒரு இடத்துக்கு சென்று விட்டார். கடிதத்திற்கு மாத்திரம் இவர் படித்தார், பட்டம் பெற்றார், பெரிய ஒரு அந்தஸ்துக்கு வந்தார், தாயை பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை இல்லை. ஒரு நாள் ஒரு கடிதம் வருகிறது தாயிடம் இருந்து, ஒரு நாள் ஒரு கடிதம் வருகிறது தாயிடம் இருந்து, அந்த கடிதத்தை அவர் பிரித்து பார்க்கின்றார், மகனே நான் வைத்தியசாலையிலே இருக்கிறேன், இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன், என்னை ஒரு கடவை வந்து பார்த்துவிடு மகனே என்பதாக என்னுடைய தாய் எழுதிய வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர் எடுத்துக்கொண்டு ஓடுகின்றார். அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வரும் பொழுது வீட்டிலும் ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை நீ எடுத்து படித்து விட்டு வா மகனே. வீட்டுக்கு சென்றான், கடிதத்தை எடுத்து பார்த்தால் அங்கே இருக்கிறது, மகனே நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை விட்டு ஓடினாய், நீ என்னை விட்டு துறந்து சென்றாய், என்னை ஒதுக்கினாய், ஒரு கடவை கூட கேட்டிருக்கிறாயா, இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது மகனே சொன்னார். அதற்கு அடுத்த வரியாக எழுதப்பட்டிருக்கிறதாம், தாய் சொல்லுகின்ற, மகனே நீ உன்னை பெற்றெடுத்த பொழுதே, நான் உன்னை பெற்றெடுத்த பொழுதே, உன்னை பார்த்தால் உன் முகத்திலே கண்ணொன்று இல்லை, ஏங்கினேன், தவித்தேன், பதறினேன், வைத்தியர்கள் கேட்டேன், என்ன செய்யலாம், ஒரே வழி இருக்கிறது, உங்களுடைய ஒரு கண்ணை கொடுத்து விடுங்கள், அவனுக்கு இரண்டு கண்ணாகும், நீங்கள் ஒற்றை கண் குருடியாகுவீர்கள். உடனே நான் தந்த கண்தான், மகனே உனக்கு கண் தந்து என் கண்ணை இழந்தேன், ஆனால் நீயோ என்னை ஒற்றை கண் குருடி என்பதாக விரட்டி விட்டாய், நான் கண் தந்ததுக்கு நீ பரிசு தந்து விட்டாய், பரவாயில்லை, ஒரு கண்ணில் உயிர் இருக்கிறதே, கொஞ்சம் வந்து நீ என்னை பார்த்துவிடே, மகனுக்கு புத்தி தெளிந்து விட்டதே, தாயுடைய மதிப்பு என்ன என்பதாக வைத்திய சாலையை நோக்கி ஓடுகின்றார். தாயை பார்ப்பதற்கு போய் பார்த்தால் அங்கே தாயின் உயிர் சென்றிருக்கிறதே, வெள்ளையாய் வெள்ளையாடையால் அந்த தாயுடைய உடம்பு பூர்த்தி போட்டு வைக்கப்பட்டிருக்கிறது, ஏங்கி புரம்பி அழுது விடுகின்றான் மகன். இதே போன்றுதான் எத்தனையோ பேருக்கு சந்தர்ப்பம் மூடப்பட்டதன் பின்னால் தாய்க்கு நான் அனுப்பவில்லையே, தாயிடம் மருந்து துண்டை எடுத்துக் கொடுக்கவில்லையே என்பதாக கூடவெல்லாம் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலே இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய, இவ்வளவு சிரமப்படக்கூடிய, இவ்வளவு கஷ்டங்களை சுமக்கக்கூடிய இந்த பெற்றோருடைய பகுதி எவ்வளவு பிரதானமானது என்பதை யோசிப்பார்கள். இதைத்தான் நாம் ரெண்டு பகுதியாக காட்டித்தருகிறோம். நல்லது செய்வது, பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அல்லது ஒப்போக்குள் வாழ்வதை, அல்லது கஷ்டப்படுத்துவது, ரெண்டு பகுதியும் இருக்கிறது சகோதரர்களே. பிர்ருல் வாலிதையினுடைய பகுதியின் மூலமாக சொருக்கத்தை பார்க்கலாம். அதை தனித்தனியாக இஸ்லாம் எடுத்து காட்டியிருக்கிறது. குர்ஆன் தாய்க்கு பேசக்கூடிய அந்த ஷீ என்ற வார்த்தை, இதை கூட தடை செய்கிறது. அரபு அகராதியிலே உஃப் என்ற அந்த சிறிய சத்தத்தை போன்று வெளியாகும் சின்ன வார்த்தைகள் மிக அறிவு இல்லை என்று கூட சொல்லலாம். குர்ஆனிலே சொல்லப்பட்ட மிக சிறிய வார்த்தை, மிக சிறிய வார்த்தை என்பதாக சொல்வது தாயை பார்த்து தந்தையை பார்த்து. சுபஹானல்லாஹ், இதை குர்ஆன் தடை செய்கிறது. தாயின் தந்தையின் மதிப்புக்காக வேண்டி அருமையான சகோதரர்களே, அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருந்தார்கள், இந்த சீ என்ற வார்த்தை எப்ப சொல்லக்கூடாது? அம்மா அப்பா பார்த்து கோபம் வந்தோம்னியா, நாங்க செய்யறத செய்யிடாம போதுதான் இந்த மகன்மார் திருத்திடுவார். இப்ப வாப்பா அப்பா சொல்லுவோம், பேசப்பட வாப்பா, நாங்க தான் வீட்டை கட்டுவோம், நீங்க சும்மை போ, உங்களுக்கு விளக்கம் இல்லை, உங்களுக்கு தெளிவில்லை, நீங்க ஒதுங்குவீங்க, நாம செஞ்சு காட்டுறோம். இந்த ஒதுங்கிய நேரத்தில் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டியிருந்தார்கள், தாயை பார்த்து தந்தையை பார்த்து குர்ஆன் சொல்லுகிறது சீ என்ற வார்த்தையை பாதிக்க வேண்டாம். எப்பொழுது இது சுபஹானல்லாஹ், அந்த தஃப்ஸீருடைய விளக்கத்தில் எழுதி காட்டியிருந்தார்கள், தாயோ தந்தையோ வயோதிபத்தின் காரணமாக மலஜலம் வெளிப்பட்டு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரமமான நேரத்தில் அவர்களுடைய நஜீஸை பார்த்து, அவர்களுடைய அசுத்தத்தை பார்த்து சீ என்று சொன்னார்கள். அவர்களை பார்த்தல்ல, அவர்களுடைய அசுத்தத்தை பார்த்து சீ என்று சொன்னார்கள். இதுதான் குர்ஆனுடைய விளக்கம் என்பதாக அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள். சும்மா இருக்கக்கூடிய உமா அப்பா எவ்வளவு சொல்கிறோம். ஒரு தாயுடைய அழைப்புக்கு என்ன மதிப்பு சகோதரர்களே? நண்பன் மிஸ்கோல் அடித்தா போதும், ஒரு விசில் அடித்தா போதும், அல்லது ஒரு கிழமைக்கு முன்னால சொன்னா போதும், சரியா நேரத்துக்கு வந்திருப்பார், கூட்டாளி சொல்லிட்டார். சுபஹானல்லாஹ், தாயுடைய அழைப்புக்கு என்ன மதிப்பு இஸ்லாத்திலே? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், 54 வயதிலே சொல்லி காட்டியிருந்தார்கள், என்னுடைய தாய் ஆமீனா இல்லையே, என்னுடைய தாய் ஆமீனா இல்லையே, இருந்திருந்தால் நான் இஷா தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, இஷாம் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலை திறந்து, அல்லது தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலை திறந்து முஹம்மது முஹம்மது என்பதாக என் பெயரை சொல்லி என்னுடைய தாய் அழைத்தால், சுபஹானல்லாஹ் சொல்லுகின்றார், நான் தொழுகை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மா என்று கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார். தாயுடைய பேச்சு, தாயுடைய வாழ்க்கை. இன்றைக்கு டிவி பார்த்துக் கொண்டிருக்கிற மகனை அனுப்பி ஒரு அர்த்தத்தில் டிவி வாங்கி எடுக்கிற அப்பா, இதுதான் நிலம். சுபஹானல்லாஹ், கண்ணிமி கதாவுடைய நல்லடியார்களே, தானை பார்ப்பதே, நல்ல முறையில் நடந்து கொள்வதே, எமது வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் அத்துணை இரக்கங்களையும் இறுக்கங்களையும் கலட்டும். உடம்புல இருந்து எல்லா பிளாக்களை கலட்டி விடுவதற்குள்ள ஆக சிறந்த வழிமுறைதான் தாய் தந்தையோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, சிறப்பாக நடந்து கொள்வது, முறையாக நடந்து கொள்வது. சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று பேருடைய சம்பவங்களை சொன்னார்கள். குகைக்குள்ளே போனார்கள், அடக்கி அடைபட்டு விட்டது குகை கதவு, பெரும் பாறாங்கல் வந்து மூடிவிட்டது, பிளாக் ஆகிவிட்டது, வெளியே வர முடியாது, தடை விழுந்து விட்டது. மூன்று பேரும் துவா செய்கின்றார்கள். மூன்றாவது நபர் சொல்லுகின்றார், யா அல்லாஹ், என்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி நான் சிரமப்பட்டிருக்கிறேன், அது உனக்காக வேண்டி. அவர்களுக்கு உணவு கொடுக்காமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுப்பதில்லை, அவர்களை நான் மதித்திருக்கிறேன். ஒரு நாள் உணவோடு வந்தேன், தாய் உறங்கி இருந்தார்கள், ஆனால் என்னுடைய மனம் விடவில்லை, பிள்ளைகள் பசியிலே அழுகின்றார்கள், ஆனாலும் நான் அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை. சுபஹானல்லாஹ், நிலைமையை பாருங்கள். சொந்த பிள்ளைகள் பசியிலே, சொந்த பிள்ளைகள் தாகத்திலே, சொந்த தாய் உறக்கத்திலே, உணவு கையிலே. சுபஹானல்லாஹ், இப்பொழுது அவர் சொல்லுகின்றார், தாயை பார்த்து தாய் விடுக்க வேண்டும், பிள்ளைகள் விடு அதன் பின்னால் தன் உணவு உண்ண வேண்டும். ஆனால் நடக்கவே இல்லை. பிள்ளைகளும் பசியிலே உறங்கிவிட்டதே, நான் உணவை பிள்ளைகளுக்கு கொடுக்கவே இல்லை. இறுதியாக காலையிலே தாய்க்கு உணவூட்டியதன் பின்னால் தான் பிள்ளைகளின் முழு இரவு பசியையும் நான் போக்கினேன். யா அல்லாஹ், இவ்வளவு சிரமப்பட்டதே, இவ்வளவு கஷ்டப்பட்டதே, உன்னுடைய என்னுடைய தாயை நீ பார்க்க சொல்லியிருக்கிறாய், நான் பார்த்தேன், உனக்காக வேண்டி அரபே நீ உணவு. சுபஹானல்லாஹ், கதவுடைய கல், அந்த அடைபட்ட கல் கலண்டு வீசிப்பட்டு போனது. சொல்றது வாழ்க்கையிலே பிரச்சனையா, வியாபாரத்துல பிளாக் ஆகி இருக்கிறதா, உடம்புக்குள்ள நரம்புக்குள்ள பிளாக் இருக்கிறதா, மனைவி மக்களால் இருக்கம் இருக்கிறதா, வாழ்க்கையில் கடன் பிரச்சனையா? தாயின் முகத்தை பாருங்கள், பதில் இருக்கிறது. தாயின் இறுக்கத்தை கலத்துங்கள், பதில் இருக்கிறது. தாயின் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள், தீர்வு இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. சுபஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, தாயிட பேச்சுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்தார்கள். தாய்க்கு ஒரு பேச்சை திரும்பிக்கு உஸ்மான் பின் மதனும் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் இருப்பார்கள். உம்மா அப்பா அங்கே இருப்பாங்க, பேசும் பொழுதே தாய் சொன்னது ஏதாவது விலங்கல்லண்டா, நாங்க தாய்க்கு விலங்கல்லாம் ஏற்கிறது. தாய் சொன்னது விலங்கல்லண்டா, அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அந்த சபையிலே கேட்க மாட்டார்கள். சுபஹானல்லாஹ், சபைக்கு வெளியே வந்து, சபைக்கு வெளியே வந்து கேட்பார்கள், என்னுடைய தாய் என்ன சொன்னா, என்னுடைய தாய் என்ன சொன்னா, எனக்கு புரியலன்னு சொல்லுவார். இது அவர்களுடைய நிலை. இன்றைய எம்முடைய நிலைமை, உண்மையிலே உண்மையிலே இந்த கொத்துபாவை கூட நாம் தயாரித்ததே ஹஜ்ஜுடைய காலத்திலே. ஒரு தாய்க்கு ஒரு மகன் அடித்து விரட்டுகின்றார், எந்த அளவுக்கு அடி என்றால் கண்ணால் ரத்தம் வடிகிறது தாயுடைய, கண்ணால் ரத்தம் வடிகிறது தாயுடைய. இவ்வளவு அடி அடிச்சு உம்மா விரட்டு, தாயை விரட்டுகின்ற சகோதரர்களே, கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்லல் செய்தால் தாயோடே சொர்க்கம் வரைக்கும் நலவிருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. பாவத்தை தவிர, அநியாயத்தை தவிர மற்ற அனைத்திலும் வழிபட வேண்டும் பெற்றோருக்கு. சுருக்கை தவிர அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல பகுதிக்கு நல்ல பெருமை இருக்கிறது. அதே போன்று ஒப்புக்கொள் வாழ்க்கை தவறு செய்துட்டார், முறையாக நடந்து கொள்ளல என்றால் பிடி இருந்தது. சமா ததீனுக்கு தான், சமா ததீனுக்கு தான். சுபஹானல்லாஹ், அநியாயம் செய்தால் அநியாயம் இருக்கிறது. ஒரு நாளும் ஹாக்கிந்த வரக்கூடிய ஹதீஸ், உம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறதானே, அது ஒரு நாளும் உறங்குவது இல்லை, அது திரும்பி வராமல் மௌத்தில்லை, கபரை காண முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பாந்த வாலிபர்களே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, நாம் அனைவருக்கும் தாய் தந்தை இருப்பார்கள், இருந்திருப்பார்கள். அவர்கள் ஒரு தொடர்பு இருக்கிறதானே, அதிலே அநியாயம் நடந்திருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், சத்தியமாக நாம் அந்த அநியாயத்தை காணாமல் இதற்கு மௌத்து வராது. தௌபா மாத்திரம் சரியாக நடக்கவில்லை. பாகிஸ்தானை சேர்ந்த தாரிக் மஹமூத் சுன்னத்தை நபவி ஓர் மாடர்ன் சயின்ஸ் என்ற புத்தகத்திலே ஒரு ஆராய்ச்சி கற்றையை வெளிப்படுத்துகின்றார். அவர் சொல்லுகின்றார், ஒரு சகோதரர் தாய் தந்தையோட நல்ல முறையில் நடந்து கொண்டா, ஆராய்ச்சி உலகம், விஞ்ஞான உலகம் சொல்லுகின்றார், அந்த உமாப்பட உள்ளத்திலிருந்து ஒரு கதிர் ஒன்று வெளியாகும், ஒரு ரே, ஒரு கதிர். உதாரணத்துக்கு இலங்கையில உமாப்பா, இவர் யூகேல, எங்கிருந்தாலும் சரி ஒரு ரே ஒன்று வெளியாகும், அந்த கதிர் போய் அப்படியே தாக்கும், யார மகனை தாக்கும். இவர்கள் சந்தோஷப்படுத்தினால் உமாப்பாவ மகன், அவரை சந்தோஷமாக போய் அந்த கதிர் சேர்ந்து கொள்ளும், இந்த கதிரால் அந்த வேவ்சால் சந்தோஷம் ஏற்படும். உம்மா அப்பா கஷ்டப்படுத்தினா, உம்மா அப்பா மனசுக்கு நெருப்பு கொடுத்தா, உம்மா அப்பாவுக்கு சிரமத்தை கொடுத்தா, உம்மா அப்பா ஏங்க வச்சா, உம்மா அப்பா தவிக்க வச்சா, அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு கதிர் ஒன்று வெளியாகும், அந்த வேவ்ஸ் போய் தாக்கும். அவர் ஏசியில தான் இருந்தாலும் நெருப்பாக அவருடைய வாழ்க்கையாக்கிவிடும் சகோதரிகளே. இன்றைக்கு உம்மா அப்பாவுக்கு ரெண்டு தலைப்புல அநியாயம் நடக்குது. ஒன்று, கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி எங்கேயோ கண்ட, எங்கேயோ பேசின, இதற்காக வேண்டி உம்மாப்பட மானத்த மரியாதைய ஊரில் கண்ணியமா இருந்தவர்களை இழுத்து கிழித்து விடுகின்றார்கள். அன்பாந்த வாலிபர்களே, உம்மாப்பட பதுவா பயன் சொன்னா வேவ்ஸ், இஸ்லாத்துல சொன்னா பதுவா துவா, உம்மாப்பட துவா பதுவா, அது விடாது. உம்மாப்பட மனதை நெருப்பு கொடுத்து கல்யாணமா, உம்மாப்பட மனதுக்கு நெருப்பு கொடுத்து குடும்ப வாழ்க்கையா? சமா சதீனுதான் நீங்கள் செய்யும் செயல் சத்தியமாக திரும்பி வரும், அது நிம்மதியாக வாழ விடாது. ஒரு பாப்பா கையை பிடிச்சு சொல்றார், அதுல என் மகள் படிக்கணும், என் மகள் படிக்கொண்டதுக்காக வேண்டி என் கையால் ஒரு கலி கொடுக்கிறேன், என் கையால் ஒரு கலி கொடுத்திருக்கிறேன். இந்த மகள் இன்றைக்கு இந்த மானத்தை வாங்கிட்டான். நான் தகஜித் தொழுகைக்கு திறந்த கதவாலே மகள் வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். வெறுப்பா இருக்கிறேன், காந்தி கொண்டிருக்கிறேன், எனது மனதிலே தணல் வேகிறது. சத்தியமாக சொல்லதாலும் சொல்லி கேட்டார்கள், இந்த தணல் இந்த நெருப்பு தவறு செய்தவர்களுடைய பிள்ளையால் குடும்பத்தால் அதே கஷ்டத்தை அவர் உணராமல் மௌத்து வராது. எழுதி வைத்து தௌபா மாத்திரம் சரியாக நடக்கவில்லை என்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லேசான ஒரு பகுதி அல்ல, பெற்றோருடைய பகுதி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அநியாயம் செய்வோமே ஆனால், கஷ்டப்படுத்துவோமே ஆனால் சிரமம் காத்திருக்கிறதே, கஷ்டம் காத்திருக்கிறதே. ஒரு வாப்பா சொன்னேன், பாப்பா உமக்கு டைல்ஸ் எட்டச் பாத்ரூம் பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை வீட்டுல, அவங்க ரெண்டு பேரும் ஓடைக்கு போகணும், வீட்டுல வேலைக்காரி பாத்ரூம்ல கழுகலாம். ஏன் இது அவர் சொல்லுகின்றார் தெளிவாக, உமா அப்பாவுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ண தெரியாது, நாசமாக்கிடுவாங்க, உங்க வாழ்க்கை நாசமா போகும். உமா அப்பா ஆடையை சுமந்து கொண்டு அந்த வெறும் நீரிலே குளிக்க அனுப்பி உனது வேட்டில் இருக்கும் வேலைக்காரிக்கு கொடுத்திருக்கும் மதிப்பையாவது நீ கொடுக்கவில்லை என்றால் இது அநியாயம். உமாப்பட பதுவா பயந்துக்கோங்கோ, உமாப்பட பதுவா பயந்துக்கோங்கோ. ரமலானுக்கு முன்னால, ரமலானுக்கு முன்னால ஒரு சகோதரர் வெளிநாடு போறார். கல்யாணம் முடிச்சோன்னே தான் பிரச்சனை, ரெண்டு பிரச்சனை வருது. நான் சொன்னேன், ஒன்று கல்யாணம் முடிப்பதற்காக வேண்டி, இன்னும் கல்யாணம் முடிச்சு புள்ள குட்டி யானதுக்காக வேண்டி. இந்த ரெண்டு தலைப்புலையும் உமாப்பா பணி வாங்குற எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ், மகன் வெளிநாடு போறார், பாப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை, பாப்பாவுடைய மனதிலிருந்து நெருப்பு வெளியானது, காரணமான வார்த்தை வெளியானது. சுபஹானல்லாஹ், பாப்பா சொன்னார், நீ போறியா என்ற மனதை எரிச்சிட்டு நீ திரும்பி வர மாட்டாய், உன் மையத்தும் இந்த நாட்டுக்கு வந்து சேராது சொல்லி அனுப்பினான். சுபஹானல்லாஹ், சத்தியமாக சொல்கிறேன், ரெண்டு மாதங்கள் போகல, மறைமுகமான இனிமே என்னிடத்திலே இல்லை, ஆனால் வெளிரங்கமாக நடந்தது இதுதான். சகோதரர்களே, ரெண்டு மாதம் போகல வெளிநாட்டுக்கு போன மகன் மிகப்பெரிய ஒரு கேன்சருக்கு அகப்பட்டால் ஜனாசா சக்கானது, உடம்பை கூட தூக்க முடியாமல் போனது. அன்பார்ந்த பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள். அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்கள் பெற்று வளர்க்கும் இந்த பிள்ளைகளுக்கு பதுவா செய்யாதீர்கள். அன்பார்ந்த மாணவர்களே, அன்பார்ந்த வாலிபர்களே, உம்மா வாப்பட பதுவா வாங்கிக் கொள்ளாதீங்க, அதை நிம்மதியா வாழ்கிறார்கள், அது நரகமாக்கி விடும் வாழ்க்கையை. இன்னைக்கு உண்மையிலே கல்யாணம் முடிச்சு பாரமாகிட்டோம். இன்றைக்கு நாட்டில் உள்ள ஆகப்பெரிய ஃபேஷன் ஜாகிலியத் என்ன தெரியுமா? கிண்டர் கார்டன் முடிஞ்சு அடுத்தடுத்த ஃபேஷன் எல்லாம் வந்து முடிஞ்சு இப்ப மேற்கத்திய கலாச்சாரங்கள் ஒன்றே ஒன்று மீதமாக இருக்கிறது, நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறது. எல்டர்ஸ் ஹோம், முதியோர் இல்லங்கள், இந்த நாட்டில் சுமார் 162 முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, பதிவு செய்யப்பட்ட ஒன்றே ஒன்று முஸ்லிம் கிராம ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறது. அவர்கள் அதுக்கு நியாயங்கள் சொல்லுகின்றார்கள், அது வேற விடயம். சுபஹானல்லாஹ், இந்த சமூகத்துக்கு உங்களோட பிள்ளைகளை வெஸ்டர்ன் கல்ச்சரோட கிண்டர் கார்டன் இல்ல, டான்ஸுக்கும் ஆடலுக்கும் பாடலுக்கும் இசைக்கும் கச்சேரிக்கும் சினிமாவுக்கும் நீங்கள் வளர்த்தால் பிள்ளைகளை ஞாபகம் வையுங்கள், உங்களோட பிள்ளைக்கு சில நேரம் உங்களோட ஜனாதாவுக்கு பாலத்தை கொண்டு வருவான், சாராய போதையில வருவான், நீங்க பெருத்தா அவளுக்கு எந்த மதிப்பும் இல்ல, முதியோர் இல்லத்தை தேடுவார். ஒரு வாப்பாட ஜனாதாவை எவ்வளவு பாக்கியமாக மகன் பார்க்கணும், ஒரு ஹாஃபிதாக இருந்து ஒரு ஆலிமாக இருந்து தந்தையிட ஜனாதாவுக்கு தக்பீர் கட்டினா என்ன சிறப்பு தெரியுமா? அன்பார்ந்த பெற்றோர்களே, கஷ்டப்படுத்தும். ஒரு வாப்பட ஜனாதாவுக்கு ஒரு மகன் வந்திருக்கிறார், ஒரு வாப்பட ஜனாதாவுக்கு ஒரு மகன் வந்திருக்கிறார், என்ன நிலைமையில தெரியுமா? இந்த மிம்பர் இது சொல்றேன், பயந்து போங்கோ. போதையோட வந்திருந்தார், சாராயம் குடிச்சிட்டு வந்திருந்தார், வாளோட வந்திருந்தார். வந்து சொன்னார், ஏண்ட வாப்பட சொத்தை ஏண்ட பேர் எழுதாம நான் வாப்பட ஜனாதாவை அடக்க விட மாட்டேன்,
வாப்பட ஜனாசவன் அடக்க விட மாட்டேன்னு சொன்னான். தந்தைக்கு தெரியல, ஒரு மகனை தாயி ஆக்கிட்டா, ஒரு மகனை ஹாபிதாக்கிட்டா, ஒரு மகன் ஆலிமாக்கிட்டா. சுபஹானல்லாஹ், ஒரு தாயுடைய தந்தையுடைய ஜனாசாவுக்கு ஜப்பான்ல பார்த்தோம், ஆச்சரியமான காட்சி. இரவு கியாமுல்லே பாகிஸ்தான்ல இருந்து தானவி ரஹமத்துல்லாஹி குடும்பத்தை சேர்ந்த பாப்பாவும் மகனும் வந்திருந்தார்கள். பாப்பா தக்பீரை கட்டிக்கொண்டே தொழுகையில ரப்பனா ஹமத நாம் பின்னணியை பாருங்கள். சண்டை பிடிக்கும் பொழுது தாய் சொல்லுவாராம், யா அல்லாஹ், இந்த மகனை ஹரமுடைய இமாமாக மாற்றுவாயாக. பலத்தை விளங்கிக் கொங்கோ சகோதரர்களே, வாழ்க்கையை மாற்றிவிடும். அவர் தொழுகையிலே அந்த பாத்திலான நாட்டிலே கயாமுல்லை நடக்கிறதே, தந்தையும் ஹாபி மகனும் ஹாபி, தந்தையோடு நின்றார் ரப்பனா ரப்பிரஹம்மா கமா ரப்பயானி ஸகீரா, மகனோடு நின்றார் தந்தையோடு நின்றார் பாப்பா என் குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சி தேவையா இல்லா, என் மகனான சந்தோஷம் தேவையா இல்லா. மகன் முசல்லாவுக்கு போனார், உண்மையிலே நூற்றுக்கணக்கான மக்கள் இருந்தார்கள் கயாமுல்லை இல்ல. அவர்
அவர்களுக்கு இந்த முதிய வயதிலே நீ இரக்கம் காட்டுவாயாக.
மகனும் தந்தையும் எவ்வளவு அழகான காட்சி! இதுதான் கண்குளிர்ச்சி தரும் குடும்பம். பாப்பா மகனும் குடும்பமும் சேர வேண்டும், சந்தோஷமாக ஒருவருக்கு ஒரு துவா செய்ய வேண்டும். எல்டர்ஸ் ஹோம்ல அந்த சந்தோஷம் வருமா சகோதரர்களே? கொஞ்சத்திலிருந்து விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அருமையானவர்களே, முதியோர் இல்லம் ஒரு சிறைச்சாலை. இன்றைக்கு அதை நோக்கித்தான் புதிய தலைமுறை நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதியோர் இல்லத்தை சர்வ சாதாரணமாக்கி விட்டாலும் ஆச்சரியமில்லை. அல்லாஹ் அக்பர். ஒரு முதியோர் இல்லத்திலே ஒரு மகன் ஒரு வாப்பா இருக்கிறார். அவருடைய மூணு நாட்டில் மூணு மகன்மார் இருக்கின்றார்கள். அந்த தந்தையை பேசினால் முஸ்லிம் தந்தை, அவர் ஏங்குகிறார், அவர் அழுகின்றார். பாப்பா எனக்கு ஒரு கோல் இல்ல மகன்மார், பேச மாட்டாங்க, பரவாயில்லை நான் பொறுத்துக் கொள்கிறேன். ஆனா இந்த மகன்மாரை நான் வளர்த்தேன், ஆளாக்கினேன், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தேன், அறிவை கொடுத்தேன், ஆற்றலை கொடுத்தேன், மொழியை கொடுத்தேன், திறன்களை கொடுத்தேன். இந்த மகன்மாருக்காக வேண்டி யாருக்கே நான் பிச்செடுக்கல, பெண்ணியமா வாழ வச்சேன் அவர் சொல்கிறார். ஆனா ஒரு கோல் கூட இல்லை, பரவாயில்லை போகட்டும். ஆனால் அவர் சொல்கிறார், மூணு மகன்மாரிடத்திலே ஒருவரிடத்திலே பேசி என்னுடைய கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த உடம்பு இன்னொரு சொத்த உயிரோடு இருக்கும் பொழுது அனுபவிப்பதில்லை. என்ன செய்ய, முதியோர் இல்லத்துக்கு வந்துட்டேன், இந்த கஃபனும் காமன் கஃபனாகிடுமான் கவலையாகிறேன் என்று ஒரு மகன் ஒத்தத்த சொல்லி இந்த கஃபனை மட்டும் வாங்கிக் கொண்டிருக்கும். பாகிஸ்தான்ல ஒரு ஜனாசா, மகனுக்கு கோல் போவது எந்த சூழ்ந்து இருந்தே வாங்க, உங்களுடைய தாய் வப்பா தாயிட்டா கஃபன் செய்வ வாரே, குளிப்பாட்டுங்க வாரே, இல்ல கஃபன் செய்வ வாரே, இல்ல தொழுவிங்க வாரே, இல்ல தொழுவிச்சு முடிச்சுட்டு தாயுடைய ஜனாதா வைத்து கோல் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் சொன்னாராம், வாரத்துக்கு நேரம் இல்ல, கபருக்குள் இறக்கிடுவோன்னு சொன்னார். சுபஹானல்லாஹ், எங்க போயிருக்கிறது சமூகம், எப்படியான நிலையிலே இருக்கிறது? இந்த அநியாயங்கள் திரும்பி வராமல் மௌத்து வராது தௌபா செய்வோம். சரி இல்ல உமாவா, என்ன செய்யறது? ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, அஞ்சு விஷயத்த சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, அவங்களுக்கு துவா செய்யுங்கோ, ரெண்டாவது இஸ்திஃபார் செய்யுங்கோ, அவங்களோட உடன்படிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்கோ, அவங்களோட உறவுகள் பாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால தெரியப்பட விட்டு போய் 20 வருஷம் 30 வருஷம் இல்லை சகோதரர்களே, அந்த உறவை சந்திப்பதே அந்த பெற்றோருக்கு செய்யும் சிறப்பு, பெற்றோருக்கு செய்யும் சிறப்பு. அதே போன்று அவர்களுடைய நண்பர்கள், அவர்கள் பழகியவர்களை இக்ராமு சதீசஹிமா மதித்து நடப்பது என்பதாக 5 விடயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். இல்லாதவர்களே செய்வோம், இருப்பதற்கு பொதுவாவுக்கு பின்னால் தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம், உம்மா அப்பா சந்திப்போம், அவர்களுக்கு சி என்று சொல்லாத நாம் யாருமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் எம்மை மன்னிப்பானாக, எமது பிள்ளைகளை மன்னிப்பானாக, எம்மை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனது தவறுகளை மன்னிச்சிருயா அல்லாஹ், அவர்களை வீணாக்கி விடுவதையா அல்லாஹ்,
சின்ன வயதில் பார்த்தவர்கள் யாரெல்லாம் உன்னிடத்திலே வந்திருக்கிறார்கள் யாரெல்லாம் அவர்களுக்கு நாம் செய்த அநியாயங்களை குறைகளை மன்னித்து விடு ரஹ்மானே. அதை வச்சு எங்களை பிள்ளைகளுக்கு பழி வாங்கிடாதே. யாரெல்லாம் அவர்களிடம் கொடுவாளிகளாக அவங்களோட கபர்களை சுருக்கத்தில் பூஞ்சொலி ஆக்கிறியாரா? உமாவிட இறக்கமான நாயனே, பாப்பாவிட இறக்கமான நாயனே, என்னோட உமாவா குமார் யாரெல்லாம் கபராளிகள் அச்சுங்களோ அவங்களோட கபர்களை சுருக்கத்தில் பூஞ்சொலையாக ஆக்குவாயாக, விசாலமான கபராக ஆக்குவாயாக, நல்லடியான கபராக ஆக்குவாயாக, சுருக்கத்தில் பூஞ்சொலையாக ஆச்சிருவாயாக. யாருலா எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களோட முகத்துல கறி பூசிடாதியா, கேவலப்படுத்திடாதியா, கண்ணியத்து தாயாரா, தீனுடைய சொத்தவர்களுக்கு கொடுக்கிறியா, உண்மையான தீனுடைய விளக்கத்தவர்களுக்கு கத்தி பார்க்கிறியா, அவர்களை வச்சு எங்களை கண்களை குளிர செய்வாயாக, எங்களை எதிர்காலத்தை வீணாக்கிறாதே, அவங்களை கண்ணியப்படுத்துகிறியா, அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நாங்கள் அவளை மன்னிக்கிறோம் யாருலா, நீ மன்னிச்சிருக்கா, அவங்களை எதிர்காலத்தை சாலிகானதாக்கி வைப்பாயாக, சலாமத்தானதாக்கி வச்சிருக்கா. யாரு எத்தனையோ மூவாக்குமார் மௌத்தாகி எத்தனையோ சந்தோஷங்களை காணாம போயிருக்கோம் யாருலா, காணாம போயிட்டாங்க யாருலா, எத்தனையோ பெருநாளுக்கு அவங்க இல்லையாருலா, எத்தனையோ கல்யாணத்துக்கு இல்லையா அல்லா, யா அல்லா ரப்பே ரஹ்மானே, சொர்க்கத்தை மட்டும் அந்த உமாப்பு இல்லாம தந்துடாதயா அல்லா, உமாப்போட சேர்த்து சொர்க்கத்தை தாயா அல்லா, என்னோட பாவங்களை மன்னிச்சுவியா அல்லா, என்னோட கண்ணீர்களை ஏற்றிக் கொள்வாயாக, என்னோட மனதிலே தரங்கக்கூடிய அந்த தரங்களை மன்னித்து விடுவாயாக, நான் அநியாயம் செய்திருந்தால் மன்னிப்பாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, அவர்களை சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக, நான் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க தயாராக ரஹ்மானே,
துஆக்களை கபூல் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام
رحمن رحمن ساعدني يا رحمن اشرح صدري قرآن املأ قلبي قرآن واسع حياتي قرآن لله لله يهفو املي لله ولحفظ كتاب الله من أول بسم الله للختم وللرضوان رحمن يا رحمن بمكين يا رحمن أصدق ما يدوشو نبني ما يتفي نبني